மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை நேர வணக்கம். ஊவா குருகுல கல்வி நிகழ்ச்சியினூடாக நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் தரம் 11 விஞ்ஞான பாடத்தின் அலகு 7 அமிலம் மூலம் உப்பு எனும் பாடப்பரப்பினை கற்பிப்பதற்காக உங்களுடன் இணைந்திருக்கும் நான் திரு ஆர் செந்தூரன் ஆசிரியர். பிள்ளைகளே, விஞ்ஞான பாடத்தில் அமிலம் மூலம் உப்புகள் எனும் பாடப்பரப்பினை கற்பதற்காக நீங்கள் உங்களுடைய பாட புத்தகத்தினையும் குறிப்பெடுக்கும் புத்தகத்தினையும் தயாராக எடுத்துக் கொள்ளுங்கள். ஆம், நாம் இப்பொழுது பாடப்பரப்பிற்குள் செல்வோம். பிள்ளைகளே, அமிலம் மூலம் உப்புக்கள் எனும் பாடப்பரப்பின் இப்பாட அலகின் ஆரம்ப பகுதியாக தரம் 7 பாட அலகு 5 கற்றிருப்பீர்கள். அதன் தொடர்ச்சியாக நாம் இன்று பாட அலகினை கற்போம். தரம் 7 அமிலங்கள், அமிலங்களை இனங்காணும் காட்டிகளாக செவரத்தம்பூச்சாறு, ஆலம்பட்டை அவித்த நீர், பீட்ரூட் கிழங்கு அவித்த நீர், ஊதாப்பூ அவித்த நீர் என பல காட்டிகளையும் ஆய்வுகூடங்களில் நீலப்பாசிச்சாயத்தால், சிவப்பு பாசிச்சாயத்தால், பிஎச் தால், பினோப்தலின் மெதையில் செம்மஞ்சள் என்பன பற்றியும் நீங்கள் கற்றிருப்பீர்கள். ஆம் பிள்ளைகளே, நாம் இன்று அமிலங்கள் என்றால் என்ன என்பதனை வரைவிலக்கணப்படுத்தும் போது, நீரில் கரையும் போது ஐதரசன் அதாவது H+ அயன்களை உருவாக்கும் இரசாயன பதார்த்தங்கள் அமிலங்கள் எனப்படும். மீண்டும், அமிலங்கள் கரையும் போது, நீரில் கரையும் போது ஐதரசன் H+ அயன்களை உருவாக்கும் இரசாயன பதார்த்தங்கள் அமிலங்கள் எனப்படும். அமிலத்தின் அமில இயல்புக்கு காரணமாக இருப்பது ஐதரசன் அயன்களாகும். சரியா பிள்ளைகளே, அமிலத்தின் அமில இயல்புக்கு காரணமாக இருக்கின்ற பதார்த்தம் ஐதரசன் அயன்களாகும். நீங்கள் நீர்க்கரைசலில் நிலையில் ஐதரசன் அயனை உருவாக்கும் இயல்பை கொண்டு அமிலங்களை நாங்கள் இரண்டாக பிரிக்க முடியும். அதாவது, நீர்க்கரைசல் நிலையில் ஐதரசன் அயன்களை உருவாக்குகின்ற வேகத்தின் அடிப்படையில் அமிலங்களை இரண்டாக பிரிக்க முடியும். 1 வெண்ணமிலங்கள், 2 மென்னமிலங்கள். சரியா பிள்ளைகளே, மீண்டும் ஒரு அமிலங்கள் என்றால் என்ன சொல்லி பார்த்துருவோம். அமிலம் என்பதனால் நீரில் கரையும் போது ஐதரசன் அயன்களை உருவாக்குகின்ற இரசாயன பதார்த்தங்கள் அமிலங்கள் எனப்படும். இப்பொழுது நாங்கள் அமிலங்களின் வகைகளில் 2 பார்த்தோம், வெண்ணமிலம் மென்னமிலம். அந்த வகையில் வெண்ணமிலம் என்றால் என்ன பிள்ளைகளே, நீர்க்கரைசலில் முற்றாக அயனாக்கம் அடைந்து ஐதரசன் அயனை H+ அயனை வெளிவிடும் அமிலங்கள் வெண்ணமிலங்கள் எனப்படும். மீண்டும், நீர்க்கரைசலில் முற்றாக அயனாக்கம் அடைந்து ஐதரசன் H+ அயன்களை நேர் அயன்களை வெளிவிடும் அமிலங்கள் வெண்ணமிலங்கள் எனப்படும். ஆம், அந்த வகையில் எமது அன்றாட வாழ்வில் நாம் வெண் அமிலங்கள் என்று பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஐதரோகுளோரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம், நைத்திரிக் அமிலம் இவை போன்ற அமிலங்களை நாங்கள் வெண் அமிலங்கள் என்று கூறுவோம். இந்த வெண் அமிலங்கள் என்று கூறுகின்ற சந்தர்ப்பத்தில் ஐதரோகுளோரிக் அமிலமானது நீர்க்கரைசல் நிலையில் பிரிகையடைந்து ஐதரசன் வாயுவையும் அதாவது ஐதரசன் அயனையும் குளோரின் அயனையும் தரும். அதேபோன்று நைத்திரிக் அமிலம் நீர்க்கரைசல் நிலையில் ஐதரசன் அயனையும் நைத்ரைட் அயனையும் தரும். அவ்வாறே சல்பூரிக் அமிலமும் நீர்க்கரைசல் நிலையில் ஐதரசன் அயனையும் சல்பைடரை அயனையும் தரும். அந்த வகையில் நாம் அடுத்ததாக அவதானிக்க இருப்பது மென்னமிலங்கள். மென்னமிலங்கள் என்று பார்க்கின்ற போது நீர்க்கரைசலில் பகுதியாக அயனாக்கம் அடைந்து ஐதரசன் அயனை வெளிவிடும் அமிலங்கள் மென்னமிலங்கள் எனப்படும். அப்ப பிள்ளைகளை அவதானித்துக் கொள்ளுங்கள், வெண்ணமிலம் என்று சொல்கின்ற போது நீர்க்கரைசலில் அயனாக்கமடைகின்றது முழுமையாக அயனாக்கமடையும், மென்னமிலம் என்று சொல்லுகின்ற போது பகுதி அளவாக அமிலங்கள் அயனாக்கமடையுமாக இருந்தா அந்த அமிலங்களை நாங்கள் மென்னமிலங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அந்த வகையில் எமது அன்றாட வாழ்க்கையில் தினமும் எமது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அமிலங்கள் மென்னமிலங்களாக காணப்படுகின்றது. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகின்ற வகையில் சொல்கின்றேன். நீங்கள் வீடுகளில் பயன்படுத்துகின்ற வினாகிரி, அந்த அமிலமானது அசிட்ரிக் அமிலம். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய தேசிக்காய், இதனை நாங்கள் சிட்ரிக் அமிலம் என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்து நீங்கள் விரும்பி அருந்துகின்ற பானமான சோடா பானத்தில் கலக்கப்பட்டிருக்கக்கூடியது காபோனிக் அமிலம். இவை எல்லாமே மென் அமிலங்களுக்கு உதாரணமாக இருக்கும். இதே போன்று போலிக் அமிலம், பொசுபோரிக் அமிலம், இவ்வாறு மொலிக் அமிலம் என்று நாங்கள் மென் அமிலங்களை பட்டியல்படுத்திக் கொண்டே செல்லலாம். அந்த வகையில் அமிலங்களின் பௌதிக இயல்புகள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது பிள்ளைகளே, இது புளிப்பு சுவையுடையது. சார் சொல்றேன், புளிப்பு சுவை என்று சொன்னால் நீங்கள் சுவைத்து பார்க்க கூடாது. ஏனென்று சொன்னால் ஆய்வுகூடங்களில் இருக்கக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள் எப்பொழுதும் வெண்மையானதாக காணப்படலாம். ஆகவே ஆய்வுகூடங்களில் பரிசோதிக்கின்ற போது, நாங்கள் பரிசோதனையில் ஈடுபடுகின்ற போது முறையான பாதுகாப்போடு ஆய்வுகூடங்கள் இருக்க வேண்டும். ஆகவே எப்பொழுதும் ரசாயன பதார்த்தங்களை நாங்கள் கையாளுகின்ற போது மணக்கவோ சுவைக்கவோ கூடாது. ஏற்கனவே நீங்கள் அதை பற்றி அறிந்து இருப்பீர்கள். இருப்பினும் நான் இந்த விடயத்தில் சொல்கின்றேன். ஏனென்று சொன்னால் அமிலங்களின் இயல்புகளில் ஒன்றை சொல்லி இருக்கின்றேன், புளிப்பு சுவையுடையது. ஆகவே நீங்கள் கேட்கலாம், அதனால் தான் சொல்கின்றேன், ஆய்வுகூடங்களில் சுவைத்து பார்த்தல் கூடாது. இந்த அமிலங்கள் நீரில் நன்கு கரையும் இயல்புடையது. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னா, இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விடயம்தான், நீல பாசித்தாயத்தாலை சிவப்பு நிறமாக மாற்றும். நீல பாசிச்சாயத்தாலை சிவப்பு நிறமாக மாற்றும். இது நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக தரம் மேலிலேயே உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்கள். அம்மா நீ சிவப்பு அமிலம் நீல பாசிச்சாயத்தாலை சிவப்பு நிறமாக மாற்றும் என்பதை சொல்லியிருப்பார்கள். ஆகவே இந்த பௌதிக இயல்பு உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் பிஹெச் பெருமானம். இந்த பிஹெச் பெருமானத்தை பொறுத்த மட்டும் இந்த ஏழு வரை, ஒன்று தொடக்கம் ஏழு வரைக்குமான பெருமானங்கள் அமில இயல்புகளை காட்டக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் அமிலத்தின் பௌதிக இயல்புகள் என்று பட்டியல் படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக மாணவர்களே, அமிலங்களின் இரசாயன இயல்புகள் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பெரும்பாலான அமிலங்கள் தாக்குதிறன் கூடிய உலோகங்களுடன் தாக்கமுற்று உப்புக்களையும் ஐதர்சன் வாயுக்களையும் கொடுக்கும். அதாவது இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மாணவர்களே, தாக்குதிறன் கூடிய மூலகங்கள் என்று சொல்லுகின்ற போது சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் நாகம் என்று பட்டியல் படுத்திக் கொண்டே போகலாம். அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது தாக்குதிறன் கூடிய மூலகங்களோடு அமிலங்கள் தாக்கமுற்று உப்புக்களையும் ஐதர்சன் வாயுவையும் கொடுக்கும். அந்த வகையில் நாங்கள் உதாரணத்துக்காக எடுத்துக் கொள்கின்றோம், மெக்னீசியம் உலோகத்தோடு ஐதரோகுளோரிக் அமிலத்தை சேர்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மெக்னீசியம் குளோரைட் உருவாகி, மெக்னீசியம் உலோகத்தோடு ஐதரோகுளோரிக் அமிலத்தை சேர்க்கின்ற போது மெக்னீசியம் குளோரைட் மற்றும் ஐதரசன் வாயுவும் வெளிவரும். அதுபோலவே மாணவர்களே, அமிலங்கள் காபனேட்டுகள் அல்லது இரு காபனேட்டுகளுடன் தாக்கமடைந்து காபனீரோட்சைட்டு வாயுவை கொடுக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சோடியம் கார்பனேட்டுடன் ஐதரோகுளோரிக் அமிலத்தை சேர்க்கும் போது மாணவர்களே, இங்கு சோடியம் குளோரைட் நீர் அத்தோடும் கார்பனீரோட்சைட் வாயுமானது வெளிவரும். மீண்டும் ஒருக்கா சொல்லுகின்றேன், கவனித்துக் கொள்ளுங்கள், சோடியம் கார்பனேட்டோடு ஐதரோகுளோரிக் அமிலத்தை சேர்க்கும் போது மாணவர்களே, இங்கு சோடியம் குளோரைட் நீர் மற்றும் கார்பனீரோட்சைட் வாயுவானது வெளிவரும். அதேபோன்று அமிலங்கள் மூலங்களுடன் தாக்கமடையும் போது உப்புக்களையும் நீரையும் கொடுக்கும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அமிலம் மூலத்தோடு தாக்கமடையும் போது உப்புக்களையும் நீரையும் கொடுக்கும். அந்த வகையில் நாங்கள் உதாரணமாக பார்த்துக்கொண்டு சொன்னால், ஐதரோகுளோரிக் அமிலத்துடன் சோடியம் ஐதரோக்சைட்டை சேர்க்கும் போது மாணவர்களை, இங்கு சோடியம் குளோரைட் மற்றும் நீர் கிடைக்கும். ஐதரோகுளோரிக் அமிலத்துடன் சோடியம் ஐதரோக்சைட்டை சேர்க்கும் போதும் மாணவர்களே, இங்கு சோடியம் குளோரைட் மற்றும் நீர் கிடைக்கும். அடுத்ததாக நாங்கள் அமிலங்கள் பயன்பாடுகள் பற்றி பார்த்தால் மாணவர்களே, அந்த அமிலங்கள் பற்றி என்னத்துக்காக நாங்கள் அமிலங்களை பயன்படுத்திக் கொண்டு வருகின்றோம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பின்வரும் தேவைப்பாடுகளுக்காக பயன்படுத்துகின்றோம். அந்த வகையில் நாங்கள் ஐதரோகுளோரிக் அமிலத்தை எதற்காக பயன்படுத்துகின்றோம் என்று பார்த்தால், உருக்கினால் ஆன பொருட்களில் இருக்கும் துருக்களை அகற்றுவதற்கு இந்த ஐதரோகுளோரிக் அமிலத்தை பயன்படுத்துகின்றோம். அதே வகையில் உணவு கைத்தொழிலில் ஜெலட்டின் தயாரிப்பதற்காகவும் ஐதரோகுளோரிக் அமிலத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். கரியுப்புகளை தூய்மை ஆக்குவதற்கும் இந்த ஐதரோகுளோரிக் அமிலத்தை பயன்படுத்துகின்றோம். அடுத்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், பொன் பிளாட்டினம் போன்ற அரச உலோகங்களை கரைக்க பயன்படும் அரச நீர் த தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த அரச நீர் எனும் போது மாணவர்களே, செறிந்த ஐதரோகுளோரிக் அமிலம், செறிந்த நைத்திரிக் அமிலம் என்பன 3:1 என்ற விகிதத்தில் கலந்த கலவை அரச நீர் ஆகும். இது பரீட்சை வினாத்தாள்களில் மேலோட்டமாகவோ கேட்கப்படுகின்ற விடயமாக இருப்பதனால் மீண்டும் ஒரு முறை தருகின்றேன். அரச நீர் எனும் போது மாணவர்களே, செறிந்த ஐதரோகுளோரிக் அமிலமும் செறிந்த நைத்திரிக் அமிலமும் 3:1 என்ற விகிதத்தில் கலந்த கலவை அரச நீர் என அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக ஐதரோகுளோரிக் அமிலத்தின் பயன்பாடு என்ன என்பதை மீண்டும் அறிய தருகின்றேன். அதாவது புடவை, நூல் ஆகியவற்றை வெளிட்ட பயன்படுத்தப்படும் வெளிச்சும் கருவி தயாரிக்க ஐதரோகுளோரிக் அமிலம் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்த அமிலமான சல்பூரிக் அமிலத்தை நாங்கள் அவதானித்தோமையானால் எல்லாருக்குமே தெரியும் சல்பூரிக் அமிலம் என்ன, எங்க பயன்படுத்தப்படுகிறது, எங்க காணப்படுது என்று சொன்னால் மாணவர்களே, பிள்ளைகளே, நீங்கள் சொல்லுவீங்க உடனடியாக கார்பேட்டரிஸ்ல இருக்கின்ற அந்த கார்பேட்டரி என்று சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஈய அமில சேமிப்பு மின்கலத்தில் மின் பகுபொருளாக இந்த சல்பூரிக் அமிலமானது காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த அமோனியம் சல்பேட்டு, சூப்பர் பொசுபேட்டு போன்ற உரங்களின் உற்பத்திக்கும் இந்த சல்பூரிக் அமிலமானது பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து நாங்கள் நிறப்பூச்சுக்கள், பிளாஸ்டிக்குகள் போன்றவற்றில் இருக்கக்கூடிய அழுக்ககற்றிகள், மருந்துகள், செயற்கைப்பட்டு ஆகியவற்றின் தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது பிளாஸ்டிக் பொருட்களில் இருக்கக்கூடிய அழுக்குகள், பூச்சுக்களில் இருக்கக்கூடிய அழுக்குகள், மருந்துகள், செயற்கைப்பட்டு போன்றவற்றை தயாரிப்பதற்காகவும் இந்த சல்பூரிக் அமிலமானது பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் வாயுக்களை உலர்த்தும் நீர் அகற்றும் கருவியாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த சல்பூரிக் அமிலமானது வாயுக்களை உலர்த்தும் நீர் அகற்றும் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. இப்பொழுது நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சீனிக்கு மேல கொஞ்சம் சல்பூரிக் அமிலத்தை பாத்தீங்கன்னு இட்டால் சீனி கருப்பு நிறமாக மாறிவிடும். அதேபோன்று அடுத்ததாக மாணவர்களே, அசட்ரிக் அமிலத்தின் பயன்பாடுகள் என்று பட்டியல் எடுத்தோம் என்று சொன்னால் அசட்ரிக் அமிலமானது வினாகிரி சாதாரணமாக எல்லோருடைய வீட்டு சமையலறையிலும் இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தமாகவே அதை பற்றி உங்களுக்கு மேலதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் எனது கடமை என்றபடியினால் உணவு தயாரிப்பதற்காக அசட்ரிக் அமிலம் அதாவது வினாகிரி பயன்படுத்தப்படுகின்றது. இறப்பர் பாலை திரளச் செய்வதற்கும் இந்த அசட்ரிக் அமிலம் பயன்படுத்தப்படுகின்றது. ஒளிப்படத்தால் தயாரிப்பில் இந்த அசட்ரிக் அமிலம் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து காகித கைத்தொழிலில் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த அசட்ரிக் அமிலம் காகித கைத்தொழிலும் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து செயற்கை நூல், புடவை கைத்தொழில் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த செயற்கை நூல் தயாரிப்பு, புடவை கைத்தொழில்களில் போன்ற கைத்தொழில்களிலும் இந்த அசட்ரிக் அமிலமானது பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து இதுவரை நேரமாக நாங்கள் அமிலங்கள் பற்றி பார்த்தோம், அமிலம்டா என்னென்னு பார்த்தோம், அமிலங்களின் இயல்புகள் பார்த்தோம், அமிலங்களின் பயன்பாடுகளை பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் மூலங்கள் பற்றி பார்ப்போமே ஆனால் மாணவர்களே, நீரில் கரையும் போது ஹைட்ரோக்சைடு அயன்களை தோற்றுவிக்கும் இரசாயன சேர்வைகள் மூலங்கள் எனப்படும். மீண்டும் சொல்கின்றேன், நீரில் கரையும் பொழுது ஹைட்ரோக்சைடு அயன்களை தோற்றுவிக்கும் இரசாயன சேர்வைகள் மூலங்கள் எனப்படும். மூலங்களின் அடிப்படை இயல்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய கூறு என்னவென்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஹைட்ரோக்சைட் அயன்கள் ஆகும். மூலங்களின் மூல இயல்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய கூறு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஹைட்ரோக்சைட் அயன்கள் ஆகும். பிள்ளைகளே, இவற்றையும் மாணவர்களே நாம் பென் மூலம் மென் மூலம் என பிரதானமாக இரண்டு கூறுகளாக நாம் வகுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நாம் வன்மூலங்கள் மென்மூலம் என நாங்கள் இந்த மூலங்களை இரண்டாக பிரிக்கலாம். எமது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய மூலங்கள் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் சோடியம் ஹைட்ரோக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு, அமோனியம் ஹைட்ரோக்சைடு போன்றனவற்றை அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்துகின்றோம். அமிலங்களை பார்த்த மாதிரி, அதாவது வன்னமிலம் பார்த்த மாதிரி, நாம் அடுத்ததாக பென் மூலம் பற்றி பார்ப்போமே ஆனால் நீர்க்கரைசலில் முற்றாக அயனாக்கமடைந்து ஹைட்ரோக்சைட் அயனை வெளிவிடும் மூலங்கள் பென் மூலங்கள் எனப்படும். மீண்டும், நீர்க்கரைசலில் முற்றாக அயனாக்கமடைந்து ஹைட்ரோக்சைட் அயனை வெளிவிடும் மூலங்கள் பென் மூலங்கள் எனப்படும். மாணவர்களே, வெண்மூலத்திற்கு உதாரணமாக மாணவர்களே, சோடியம் ஐதரோக்சைட், பொட்டாசியம் ஐதரோக்சைட் என்பவற்றை கூறிக்கொள்ள முடியும். சோடியம் ஐதரோக்சைட் ஆனது நீர்க்கரைசல் நிலையில் சோடியம் அயனையும் ஐதரோக்சைட் அயனையும் வெளிவிடும். மீண்டும் சொல்கின்றேன், சோடியம் ஐதரோக்சைட் நீர்க்கரைசல் நிலையில் சோடியம் அயனையும் ஐதரோக்சைட் அயனையும் வெளிவிடுமாக இருந்தால் அது வெண் அமிலமாக காணப்படும். அதுபோலவே மாணவர்களே, பொட்டாசியம் ஐதரோக்சைட்டை எடுத்துக்கொண்டால் நீர்க்கரைசல் நிலையில் பொட்டாசியம் அயனையும் ஐதரோக்சைட் அயனையும் தரும். மாணவர்களுக்கு அடுத்ததாக மாணவர்களே, மென்மூலங்கள் பற்றி பார்ப்போமே. ஆனால் நீர்க்கரைசலில் பகுதியாக அயனாக்கமடைந்து அயனை வெளிவிடும் மூலங்கள் மென்மூலங்கள் என அழைக்கப்படும். நீர்க்கரைசலில் பகுதியாக அயனாக்கமடைந்து அயனை OH அயனை வெளிவிடும் மூலங்கள் மென்மூலங்கள் என அழைக்கப்படும். மாணவர்களே, எமது அன்றாட வாழ்வில் மென்மூலங்களாக அல்லது மென்மூலமாக அமோனியா கரைசலை உதாரணமாக கூற முடியும். பிள்ளைகளே, அடுத்து மூலங்களின் பௌதிக இயல்புகள் பற்றி பார்த்தால், கசப்பு சுவையுடையவை, நீரில் நன்கு கரையும் இயல்புடையவை. மூன்றாவது, சவர்க்காரம் போன்று வலுவழுப்பான தன்மையை கொண்டிருக்கும். இந்த மூலங்கள் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் தொட்டு உணர்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த பதார்த்தத்தை கைகளில் தொட்டு உணர்கின்ற போது வலுவழுப்பு தன்மையாக இருக்கும். அதான் சவர்க்காரம் போன்று வலுவழுப்பான தன்மையை கொண்டிருக்கும். உருகிய நிலையிலும் நீர்க்கரைசல் நிலையிலும் மின்னை கடத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும். சிவப்பு பாசிச்சாயத்தாலை நீல நிறமாக மாற்றும். மூலங்களின் pH பெருமானம் 7 விட கூடியவையாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, சில மூலங்களின் பயன்பாடுகள். முதலாவதாக மெக்னீசியம் ஐதரோக்சைட். இந்த மெக்னீசியம் ஐதரோக்சைட் என்னும் போது MgOH, இது இருப்பையின் அமிலத்தன்மையை அகற்ற, அதாவது அமில எதிரியாக பயன்படுகின்றது. எங்களுடைய இறப்பையில் ஏற்படுகின்ற அமிலத்தன்மையின் வேகத்தை அகற்றுவதற்கு, இறப்பையில் ஏற்படுகின்ற இந்த குறை அலர்ஜி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற போது மெக்னீசியம் ஐதரோக்சைட் ஆனது பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக சீனி கைத்தொழில் வெள்ளப்பாகினை சுத்திகரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது மெக்னீசியம் ஐதரோக்சைட். அந்த வகையில் சோடியம் ஐதரோக்சைட்டின் பயன்பாடுகளை நாங்கள் அவதானித்தால், சாய வகைகள் உற்பத்தி, சாயங்கள் அதாவது நிறப்பூச்சுக்களை உற்பத்தி செய்வதற்கு சோடியம் ஐதரோக்சைட் ஆனது பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து பெட்ரோலிய உற்பத்தி பொருட்களை தூய்மையாக்க, அதாவது பெட்ரோலிய உற்பத்தி பொருட்களை நாங்கள் சுத்தப்படுத்தி எடுப்பதற்கு இந்த சோடியம் ஐதரோக்சைட் ஆனது பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மாணவர்களே, சவர்க்காரம் கடதாசி மருந்து சேர்க்கை பட்டு தயாரிப்பிற்கு சோடியம் ஐதரோக்சைட் ஆனது பயன்படுத்தப்படுகின்றது. மீண்டும் சொல்கின்றேன், சவர்க்காரம் கடதாசி மருந்து சேர்க்கை பட்டு தயாரிப்பதற்கு சோடியம் ஐதரோக்சைட் ஆனது பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் இதுவரைக்கும் அமிலம் மூலம் என்பனவற்றை நன்கு பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் உப்புக்களை பார்க்கும் பொழுது, உப்புக்கள் எனும் போது உப்புக்கள் அயன் சேர்வைகளாக காணப்படும். அமிலத்தில் உள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஐதரசன் அயன்கள் நேர் அயன்களினால் பிரதியிடப்படுவதன் மூலம் உப்புக்கள் உருவாகும். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால், தாக்கத்தில் ஈடுபட்ட அமிலம் மூலம் ஆகியவற்றின் வன்மையில் உண்டாகும் உப்பின் அமில மூல இயல்புகள் தங்கியுள்ளன. இதன் அடிப்படையில் பிள்ளைகளே, உப்புக்களை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். நிறைவான உப்புக்கள் அல்லது சாதாரண உப்புக்கள், அமில உப்புக்கள், நீரேற்றப்பட்ட உப்புக்கள். நிறைவான உப்புக்கள் என்று சொல்கின்ற போது, அமிலத்துள்ள ஐதரசன் அயன்கள் முற்றாக உலோக அயன்களினால் பிரதியிடப்படுவதனால் உருவாகும் உப்பு சாதாரண உப்பு அல்லது நிறைவான உப்பு எனப்படும். இதுக்கு உதாரணமாக நாங்கள் சொல்லலாம் சோடியம் குளோரைட். அமில உப்புக்கள் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் ஓர் அமிலத்துள்ள ஐதர்சன் அயன் H+ அயன் பகுதியாக ஓர் உலோக அயனினால் இடம்பெயர்க்கப்பட்டு உண்டான உப்பு அமில உப்பு எனப்படும். இங்கு ஐதரசன் அணு இருப்பதனால் இந்த உப்பு அமில உப்பு எனப்படுகின்றது. அடுத்து பார்த்துமேயானால் மாணவர்களே, நீரேற்றப்பட்ட உப்பு. சில உப்புக்கள் பளிங்குகளாக மாறும்போது அவற்றின் மூலக்கூற்று அமைப்புடன் நீர் மூலக்கூறுகளும் இணைந்து காணப்படுகின்றன. அவ்வகையான உப்புக்கள் நீரேற்றப்பட்ட உப்புக்கள் எனப்படும். நாம் அன்றாடம் காணக்கூடிய உப்புகளில் நீரேற்றப்பட்ட உப்பு ஆக செப்பு சல்பேட்டை குறிப்பிடலாம். நீங்கள் சாதாரணமாக மருந்தகங்களில் கூட செப்பு சல்பேட்டை அல்லது துரிசு என்று கேட்டு வாங்குகின்ற போது அது நீல நிறமாக காணப்படும். அதனை நாம் பயன்படுத்துகின்ற போது வெப்பமேற்றினால் நீராகற்றப்பட்டு வெண்ணிறமாக மாறும். ஆகவே நீரேற்றப்பட்ட உப்புக்கள் இது போன்று காணப்படுகின்றது. சில கூறுகள் மூலக்கூறுகளோடு நீர் துணிக்கு நீர் மூலக்கூறுகள் சேர்ந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கும். சில உப்புகளின் பயன்கள் பற்றி நாம் அடுத்த விடயமாக அவதானிக்கின்ற போது மாணவர்களே, செப்பு சல்பேட்டை எடுத்துக்கொண்டால் இது விவசாய துறையில் பங்கசு கொல்லி தயாரிப்புக்காக பயன்படுத்தப்படுகின்றது. விவசாய துறையில் பங்கசு கொல்லி தயாரிப்புக்காக பயன்படுத்தப்படுவதோடு மட்டுமல்லாமல் வேறு வேறு வீடுகளில் இருக்கக்கூடிய பங்கசு கொல்லியாக கூட இந்த செப்பு சல்பேட்டுக்கானது பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து பார்த்துமேயானால் மாணவர்களே, பெனடிட் கரைசல் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் நிறப்பூச்சுக்கள் தயாரித்தலிலும் மின்முலாமிடலிலும் பயன்படுத்தப்படுகின்றது. நிறப்பூச்சுகளை தயாரிப்பதற்கும் இந்த செப்பு சல்பேட்டானது பயன்படுத்தப்படுகின்றது. அத்தோடு மட்டுமில்லாமல் நீங்கள் மின் பகுப்பு பாடப்பிறப்பு படிக்கின்ற போதும் மின்முலாமிடல் என்ற பகுதியை படிக்கின்ற போதும் இந்த செப்பு சல்பேட்டானது பயன்படுத்தப்படுகின்றது என்றது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக சோடியம் குளோரைட்டை பயன்பாட்டை அவதானித்தோமே ஆனால் சோடியம் குளோரைட்டின் பயன்பாடு என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் நாமல் சாதாரணமாக வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய கரியுப்பு என்று சொல்லி சொல்லுவோம். ஆகவே அது உணவு தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த உப்பு ஆனது உணவை காப்புக்கு உணவு பழுதடையாமல் நீண்ட காலங்களுக்கு பயன்படுத்துவதற்காக உணவை பாதுகாக்கின்ற செயற்பாட்டுக்காக இந்த உப்பு ஆனது பயன்படுத்தப்படுகின்றது. உணவு காப்பிற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து சோடியம் ஹைட்ரோக்சைடு உற்பத்திக்கும் இந்த உப்பு சோடியம் குளோரைட் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து பார்த்தோமேயானால் மட்பாண்டங்களை மெருகூட்டுவதற்கு அதாவது அழகுபடுத்துவதற்கு பொலிஷ் பண்ணுவதற்கு இந்த சோடியம் குளோரைட் ஆனது பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்த்தோமேயானால் சவர்க்கார தயாரிப்பு. இப்ப நாங்கள் சாதாரணமாக வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து சவர்க்காரங்களிலும் இந்த சோடியம் குளோரைட் ஆனது இருக்கும். நீங்கள் வேணும்னு சொன்னால் அந்த உள்ளடக்க விவரத்துக்களை பார்த்தீங்களேன்னு சொன்னால் அதுல போட்டிருப்பாங்க. அதே போல தோல் பதனிடல் போன்றவற்றுக்கும் சோடியம் குளோரைட் பயன்படுத்தப்படும். சோடியம் குளோரைட் ஆனது ஒரு தொற்று நீக்கி அல்லது நுண்ணங்கி தொற்று நீக்கி என்று சொல்லி சொல்லலாம். அந்த வகையில தோல்கள் விலங்குகள் இருந்து எடுக்கப்படுவதனால அதுல வந்து நுண்ணங்கிகள் வாழக்கூடிய தன்மை இருக்கும். நுண்ணங்கிகள் இலகுவாக பற்றிக் கொள்ளக்கூடிய கூடும். ஆகவே கைத்தொழில் ஈடுபடுகின்றவர்களுக்கு அந்த நுண்ணங்கிகளின் தாக்கம் பாரிய அளவில் ஏற்படும். ஆகவே இந்த சோடியம் குளோரைட்டை அந்த தோள்களின் மீது பயன்படுத்துவதன் ஊடாக தோளில் இருக்கக்கூடிய நுண்ணங்கிகள் தோளில் நுண்ணங்கிகள் தொற்றக்கூடிய தன்மைகள் அகற்றப்பட்டு கைத்தொழிலுக்கு பயன்படுத்த இலகுவாகினதாக அமையும். அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது பார்த்தோம் அமிலங்கள் பார்த்தோம், மூலங்கள் பார்த்தோம், உப்புக்கள் பார்த்தோம். இந்த அமிலங்களையும் மூலங்களையும் இனம் பிரித்தறிகிறதுக்கு ஒரு உபகரணத்தை நாங்கள் ஒரு காட்டியை நாங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்கும் பிள்ளைகளே. அது அந்த வகையில் நாங்கள் அதற்காக பயன்படுத்துகின்ற பதார்த்தத்தை நாங்கள் காட்டிகள் என்று சொல்லி சொல்லுவோம். ஏற்கனவே நாங்கள் தர மேலில நீங்கள் கற்று வந்திருப்பீர்கள் காட்டிகள் pH தால் பாசிச்சாயத்தால் பினோத்தலின் மெதையில் செம்மஞ்சள் போன்ற காட்டிகளையும் வீடுகளில் இருக்கக்கூடிய காட்டிகள் என்று சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் செவ்வரத்தம்பூச்சாறு நீலப்பூச்சாறு மஞ்சள் சாறு போன்றவற்றை நாங்கள் காட்டிகள் என்று ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். இருப்பினும் அமில மூல பதார்த்தங்களை இனம் அறிவதற்கு பயன்படுபவை காட்டிகள் எனப்படும். காட்டிகளாக நாங்கள் பாசிச்சாயத்தால் pH தால் பினோப்தலின் மெதையில் செம்மஞ்சள் என்பவற்றை குறிப்பிட முடியும். அந்த வகையில் நீல நிற பாசிச்சாயத்தாலை அமிலத்தோடு சேர்க்கின்ற போது எமக்கு சிவப்பு நிறம் தோன்றும். அதனால் தான் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம், அம்மா நீ சிவப்பு. ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு இலவாக அமிலம் நீல பாசிச்சாயத்தாலை சிவப்பு நிறமாக மாற்றும். அந்த வகையில் காரத்தோடு அல்லது மூலத்தோடு நீல பாசிச்சாயத்தாலை சேர்க்கின்ற போது எந்த விதமான நிறம் மாற்றமும் ஏற்படாது. அடுத்து சிவப்பு பாசிச்சாயத்தாலை அமிலத்தோடு சேர்க்கும் போது எவ்வகையான நிறம் மாற்றமும் தென்படாது. அதேபோல காரத்தோடு சேர்க்கின்ற போது நீல நிறமானது காட்சி அளிக்கும். அந்த சிவப்பு பாசிச்சாயத்தால் நீல நிறமாக மாறுவதை நீங்கள் அவதானிக்கலாம். அடுத்து மெதையில் செம்மஞ்சள் என்று சொல்லப்படுகின்ற ரசாயன பதார்த்தத்தை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது, காட்சியை பயன்படுத்துகின்ற போது அமிலத்தோடு சேருகின்ற சந்தர்ப்பத்தில் சிவப்பு நிறத்தை காட்டும். காரத்தோடு சேர்க்கின்ற போது மஞ்சள் நிறமாக காணப்படும். அடுத்து நாங்கள் அடுத்த காட்டியாக பினோப்தலினை கூறுகின்ற சந்தர்ப்பத்தில் அமிலத்தோடு சேர்க்கின்ற போது இவ்வகையான நிறமாற்றமும் தென்படாது. காரத்தோடு காட்டுகின்ற போது இளம் சிவப்பு நிறத்தை காட்டக்கூடியதாக இருக்கும். காட்டிகளில் சிறந்த காட்டியாக, சர்வதேச காட்டியாக நாங்கள் pH காட்டியானது காணப்படுகின்றது. pH காட்டியில் ஒரு பதார்த்தத்தின் அமில அல்லது மூல இயல்பை மட்டுமல்லாமல் அவற்றின் அமில மூல வலிமையையும் குறித்து காட்டுகின்றன. குறித்த pH தாளானது பெருமானத்தின் pH தாள் குறித்த நிறத்தை காட்டும். அதாவது pH பெருமானம் என்னென்ன பெருமானத்தை கொண்டிருக்கின்றதோ அந்த அமிலத்தின் வன்மையை கொண்டு அந்த நிறம் காட்டப்பட்டிருக்கும். இத்தாளானது மஞ்சள் நிறமாக காணப்படும். பாடசாலைகளில் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், மஞ்சள் நிறமான pH தாள். இந்த மஞ்சள் நிறமான pH தாள் ஒரு பெட்டியில வரும். இந்த பெட்டியில மேலுக்கு 14 நிறங்களை கொண்டு ஒரு நிறப்பிரிகை தகடு கொண்டு காட்டப்பட்டிருக்கும். நிறப்பிரிகை வரிசை ஒன்று காட்டப்பட்டிருக்கும். இந்த pH தாள் பெட்டியில் 1:14 pH வீச்சுக்குரிய நிறப்பட்டியல் தரப்பட்டிருக்கும். இதனை பயன்படுத்தி வெவ்வேறு கரைசல்களின் pH பெருமானத்தை அறிந்து கொள்ள முடியும். அதாவது pH தாளில் வந்து நாங்கள் அமிலம் மூலம் மட்டுமல்ல எந்த ஒரு கலவையின் இயல்பு நிலையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அது நடுநிலையான பதார்த்தமா, இல்ல அமிலத்தன்மை கொண்டிருக்கா, அமிலத்தன்மையில வன்மையான அமிலம் காணப்படுதா, இல்ல மென் அமிலம் காணப்படுதா, இல்ல மூலம் என்று சொன்னா மென் மூலமாக காணப்படுகின்றா, மென் மூலத்திலும் சிறிய அளவு கரைசல் சேர்க்கப்பட்டிருக்கா, இல்ல பாரிய அளவு கரைசல் சேர்க்கப்பட்டிருக்கா என்பதை இந்த pH தெளிவாக காட்டும். ஆனால் மற்ற காட்டிகள் அவ்வாறு இல்ல. இது அமிலம், இது மூலம் என்று இரண்டு ஷோட்டா காட்டக்கூடியதுதான் மற்ற காட்டிகள். ஆனா pH தாள் அவ்வாறு இல்ல. அந்த வகையில அதனாலதான் pH தாள் வந்து சர்வதேச காட்டியாகவும் சிறந்த காட்டியாகவும் கருதப்படுகின்றது. pH தாளில் 1:7 வரை அமிலங்களை காட்டும். அடுத்து 7:14 வரை மூல இயல்புகளை காட்டும். pH பெருமானத்தில் 7 என்ற பெருமானமானது நடுநிலையான பெருமானமாக கருதப்படுகின்றது. இந்த வகையில் pH 1 என்பது மிக பன் அமிலத்தின் இயல்பை காட்டும். மிக பன் அமிலத்தின் இயல்பை காட்டும். அதே ஒன்று pH 14 என்பது மிக பன் மூலத்தின் இயல்பை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் மாணவர்களே. அதாவது எண் பரம்பலில், அதாவது எண் வரிசையில், நிறவரிசையில் முதலாவது நிறவரிசையும் கடைசி நிறவரிசையும் கடும் வன்மையான பன் அமிலத்தையும் பன் மூலத்தையும் காட்டக்கூடிய ஒரு கூறுகளாக கருதப்படுகிறது. மாணவர்களே, நாங்கள் காட்டிகள் பற்றி பார்த்தோம். அடுத்து பார்க்க இருக்கின்றோம் என்னவென்று சொன்னால் நடுநிலையாக்கம், எவ்வாறு நடுநிலையாக்குவது என்று சொல்லி பார்த்தோமே. ஆனால் மாணவர்களே, இந்த அமிலங்களும் மூலங்களையும் இணைக்கின்ற போது, அதாவது நடுநிலையாக்கம் எனப்படுவது அமிலத்திலிருந்து வெளிவிடப்படுகின்ற ஐதரசன் அயன்கள் மூலத்திலிருந்து வெளிவிடப்படுகின்ற ஐதரோக்சைட் அயனுடன், அதாவது OH அயனுடன் இணைந்து நீர் மூலக்கூறு ஒன்றை உருவாக்குமாக இருந்தா அது அந்த செயற்பாட்டை நாங்கள் நடுநிலையாக்கம் என்று சொல்லிக்கிறோம். அதாவது ஒரு அமிலன் வெளிவிடப்படுகின்ற ஐதரசன் அயனானது, நீர்க்கரைசலிருந்து வெளிவிடப்படுகின்ற ஐதரசன் அயனானது மூலத்திலிருந்து வெளியிடப்படுகின்ற OH அயனோடு சேர்ந்து ஒரு நீர் மூலக்கூறு ஒன்று உருவாகுமா இருந்தால் அது அந்த செயல்முறையை நாங்கள் நடுநிலையாக்கம் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த நடுநிலையாக்கத்தின் போது அமில நச்சுப் பொருளை நடுநிலையாக்க மூலங்களும் மூல நச்சுப் பொருளை நடுநிலையாக்க அமிலங்களும் பயன்படுத்தப்படுகின்றது. அந்த வகையில் மூல அமில நடுநிலையாக்க தாக்கத்தின் பயன்பாட்டு சந்தர்ப்பங்கள் என்னென்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா மெக்னீசிய பால், அதாவது மெக்னீசிய பால் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் மருந்தகங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு போன்ற மூலங்கள் அமில எதிரியாக இறப்பையின் அமிலத்தன்மையை நடுநிலையாக பயன்படும். இப்ப நீங்க சாதாரணமா சொல்லுவீர்கள் கேஸ்டிக் கேஸ்டிக் அது கூட என்ன எங்களுடைய வயதுகளை ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் செறிவு அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு வயிற்று இறப்பையில ஏற்படக்கூடிய ஒரு புண்ணுண்ட தன்மையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த மெக்னீசிய பாலை பயன்படுத்துகிறோம். இது அது தவிரவும் எங்களுடைய உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை நாங்கள் அருந்துகின்ற போதும் இந்த வகையான ஒரு அமில கார இயல்பு தன்மை என்று ஏற்படும். அந்த நேரத்திலும் இந்த மெக்னீசிய பாலானது அருந்த பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து பார்த்தோமே ஆனால் விவசாயிகளுக்கு தெரியும் வீட்டில் நிலங்களில் ஏற்படக்கூடிய அமில நிலைகளை என்னன்னு சொல்லி தெரியும். அந்த வகையில மரச்சாம்பல் அல்லது சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு போன்ற மூலங்கள் மண்ணின் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க உதவும். அதாவது மரச்சாம்பல் வீடுகளில் எரிக்கக்கூட குப்பை கூலங்களுக்கு எரிச்சா அந்த சாம்பலை என்ன செய்வாங்க விவசாயம் செய்கிற பூமியில மண்ணோட கலந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நாங்கள் ஆல்ரெடி ரசாயன பசலைகளை பயன்படுத்துவதன் ஊடாக அந்த மண்ணானது அமிலத்தன்மையை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு. இந்த மரச்சாம்பல் அல்லது இந்த எரிக்கப்பட்ட சாம்பலை நாங்கள் அதில் சேர்க்கின்ற போது அமிலத்தன்மை என்ன செய்யப்படும் நடுநிலையாக்கப்படுகின்றது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் வீடுகளில் உங்களுடைய பாட்டியாக்கள் இருந்தால் சொல்ல செய்வாங்க தேனீக்கள் நச்சு அமிலமாகும். அதாவது தேனி எங்களுக்கு கடிச்சிச்சுன்னு சொன்னால் அது நச்சு அமிலமாக காணப்படுகின்றது. எனவே தேனி கொட்டும் போது அதாவது தேனி கொட்டிய இடத்துல நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா மென்காரங்களான அப்பச்சோடா அல்லது கால்சியம் கார்பனேட்னு சொல்லப்படுற சுண்ணாம்பு போன்றவற்றை நாங்கள் பூசி கழுவுவோம். அது என்ன செய்யுதுன்னு சொன்னா தேனீக்கள்ல இருந்த அமில நச்சுக்கள் இந்த சுண்ணாம்பு கால்சியம் கார்பனேட்ல இருக்கக்கூடிய மூலம் வந்து என்ன செய்யுது நடுநிலையாக்குது. அந்த வகையில குளவி கொட்டும் போது கார நஞ்சு விடுவிக்கப்படுகின்றது. அதாவது எங்களுக்கு குளவி கொட்டிட்டுதுன்னு சொன்னா அதுல வந்து குளவி கொட்டு குத்திட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல வந்து காரத்தன்மையான நச்சு பதார்த்தம் காணப்படும். உடனடியாகவே நாங்கள் அங்க அசட்ரிக் அமிலம் அது என்று சொல்லப்படுகின்ற வீட்டில் இருக்கக்கூடிய புளிய தடவும் புளிய பூசுவோம். இந்த புளிய பூசுவதன் ஊடாக அங்கு என்ன செய்யப்படுகிறது அந்த கார இயல்பு நடுநிலையாக்கப்படுகின்றது. எனவே மாணவர்களே இதுவரைக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்க அமிலம் பற்றி பார்த்தீங்க மூலம் பற்றி பார்த்தீங்க உப்புக்கள் பற்றி பார்த்தீங்க அடுத்ததாக pH காட்டிகள் பற்றி பார்த்தீங்க அடுத்து நடுநிலையாக்கம் பற்றி பார்த்தீங்க. மீண்டும் அமிலங்கள் பற்றி மேலோட்டமாக சொல்லுகிறேன். அமிலங்கள் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் நீரில் கரையும் போது ஐதரசன் அயன்களை உருவாக்கும் ரசாயன பதார்த்தங்கள் அமிலங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் அமிலங்களை நாங்கள் ரெண்டாக பிரித்தோம் வெண்ணமிலம் மென்னமிலங்கள். அதே போல மூலங்கள் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் மூலங்களையும் மூலங்கள் என்று சொல்லுகின்ற போது நீர்க்கரைசல் நிலையில OH- அயனை உருவாக்கக்கூடிய கூறுகளை வந்து மூலங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். அந்த மூலங்களை நாங்கள் வெண்மூலம் மென்மூலம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த வெண்மூலங்கள் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அதாவது தாக்குதிறன் கூடிய உலோகங்களாக காணப்பட உலோகங்கள் சேர்ந்ததாக காணப்படக்கூடியவற்றை நாங்கள் மூலங்கள் என்று சொல்லி சொன்னோம். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா உப்புக்கள் உப்புக்கள் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அயன் பிணைப்புகளாக காணப்படும் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்து காட்டிகள் காட்டிகளில் வந்து pH தாள் பற்றி பார்த்தோம். pH தால் சர்வதேச காட்டியாக கருதப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அது என்னன்னு சொன்னா ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் எங்களால அது அமிலத்தன்மையா இருந்தாலும் அமிலத்தின் வெண்மைத்தன்மை மென்மைத்தன்மை மூலத்தின் வெண்மைத்தன்மை மென்மைத்தன்மையை pH தால் காட்டியால் மட்டும்தான் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் அதை நாங்கள் சர்வதேச காட்டி என்று சொல்லி அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா நடுநிலையாக்கம் நடுநிலைப்படுத்துறது ஒரு கார இயல்பையும் மூல இயல்பையும் நடுநிலைப்படுத்துவதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பங்களை நாங்கள் இதுல கற்றுக்கொண்டோம். ஆகவே மாணவர்களே, இந்த தரம் 11 பாட அலகானது ஏழு பாட வேலைக்கான கிட்டத்தட்ட 280 நிமிடங்களுக்கான பாட வேலையை நாங்கள் இப்பொழுது 40 நிமிடங்கள் கற்று முடிப்பது என்பது கடினமான விடயம். ஆகவே மேலோட்டமாக உங்களுக்கு ஒரு கல்வி, இந்த கல்வி நிகழ்ச்சியினூடாக என்னால் ஆன்ற ஒரு அறிவினை உங்களுக்கு எடுத்து கூறுவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன்.